உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
இலக்கிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இன்று காளமேகப் புலவரின் வரிகள் இலக்கிய வரிகளா என்ற சர்ச்சையை கம்பனும் இளங்கோவும் அருணகிரிநாதரும் காளமேகப் புலவருக்கு ஒன்றா என்கின்ற சர்ச்சையையும் கேள்விகளாக எழுப்பி அதற்கான விடையை அளிக்கின்றார் அலெக்ஸ். அவர் காளமேகப் புலவரின் வல்லினத்தில் ஒரு பாடலை நமக்குச் சொல்லி விளக்க வருகின்றார். அதற்கு அடுத்து குமுதம் அவர்கள் மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணனை போருக்கு செல்ல கேட்க செஞ்சோற்று கடனை அடைக்க கர்ணன் பேசும் பேச்சையும் கேட்டு மகிழ்வோம். அதே நேரத்தில் சல்லியன் கதையும் அவன் ஏன் இந்த மகாபாரதத்தில் மிகவும் சிறந்த பாத்திரம் என்பதையும் நமக்கு சொல்ல வருகின்றார். இதனை அடுத்து கம்ப ராமாயணத்தின் பாலகாண்டம் கையடை படலம். இதில் விஸ்வாமித்திரருக்கு உதவி செய்ய ராமனை அனுப்ப கோரிய காட்சியும், கண்ணிலான் பெற்றிழந்தானை போல உழன்றான் என்று தசரதனின் மனப்போக்கையும் நமக்கு சொல்ல வருகின்றார் ஹாமில்டன் மருத்துவ கலாநிதி திரு ரவீந்திரநாத் அவர்கள். இறுதியாக பேராசிரியர் தே முருகசாமி அவர்கள் பாண்டிச்சேரி உலகத் தமிழ் காப்பிய மன்றத்தில் வழங்கிய சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பிய பதிவுகள் என்கின்ற உரையின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்டு மகிழ்வோம். அன்பர்களே, நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
வணக்கம். இத்தனை நாள் பதிவுகளின் மூலம் நான் காலமேகத்தின் வசைப்பாடல்களுக்கும் சிலேடைகளுக்கும் எழுத்து ஜாலங்களுக்கும் ரசிகன் என்பதை அறிந்திருப்பீர்கள். இன்று வல்லின எழுத்துக்களை மட்டுமே கொண்ட ஒரு பாடல், கசடதபர வல்லினம். துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல், தொடுத்த தொடை கடுக்கை பொன்போல் பொடித்து, தொடைபடைத்த தோல் துடித்த தோகை கூத்தாட, கடித்து படைத்து காட்டியது காடு. இப்பாடலின் சூழல், காந்தல் மலர்கள் ஒளி பொருந்திய அரும்புகளை முளைக்கவிட்டன. கொன்றை மலர்கள் பொன்போல் ஒளிர்கிற மாலைகளை தொங்கவிட்டன. தோகை மயில்கள் கூத்தாடத் தொடங்கியன. வளையல்கள் அணிந்த பெண்களின் தோள்கள் சிலிர்த்து துடித்தன. இப்படியாக தனக்கென்று ஒரு தனி மனத்துடன் புது காட்சி ஒன்றை காண்பிக்க தொடங்கியது காடு என்பதாக முடிகிறது. காலமேகத்தின் மற்ற பாடல்களுடன் ஒப்பிடும்போது இந்த பாட்டும் கருத்தும் கொஞ்சம் சாதாரணமாக தோன்றுகிறது அல்லவா? அதற்கு காரணம் உண்டு. இது கருத்துக்காக எழுதிய பாடல் அல்ல, சவாலுக்காக எழுதியது. இந்த பாடல் முழுமையும் வல்லின எழுத்துக்களை மட்டுமே கொண்டு, கசடதபரவற்றின் குடும்பத்தை மட்டுமே கொண்டு எழுதப்பட்டது. கொன்றை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் அழகாக தொங்குவதை மாலைகள் போல என்று கவி காலமேகம் சொல்வது காட்சியை கண்முன் விரிக்கிறது. பெண்களின் தோள்கள் மகிழ்ச்சியால் சிலிர்த்து துடித்தனவா? இந்த கவிதை சொல்வதை நினைவில் நிறுத்தி பார்த்தால் ஒரு ஓவியம் போல் தெரிகிறது. காலமேகம் 15ஆம் நூற்றாண்டு கவிஞர், புலவர். ஜெயகாந்தன், அந்த காலத்துல ஜெயகாந்தன் ஜெயமோகன் போல, இப்ப உள்ளவங்கள ஜெயகாந்தன் ஜெயமோகன் போல யாரும் இந்த கூற்றுக்கு கோபித்துக் கொள்ள கூடாது. காலமேகத்தை சுற்றி பல கதைகள் பின்னப்பட்டு விட்டன. அதில் சில மட்டுமே நிகழ்வுகள், மற்ற பலவும் பின்னால் புலவர்களின் புனைவு இன்பம். அந்த அளவுக்கு காலமேகன்னா ஒரு தனிப்பட்ட கிக்கு இலக்கிய உலகத்துல. என்னது இலக்கிய உலகமா? காலமேகம் எழுதுனதுலாம் இலக்கியமானு கேட்காதீங்க. சிலப்பதிகாரம் இலக்கியம், வள்ளுவம் இலக்கியம், காலமேகம் என்னையா இலக்கியம் என்று வெறும் வார்த்தை விளையாட்டு சொற்குவியல்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே கல்கி, புதுமை பித்தன், லாசாரா, ஜானகிராமன்னு எப்படி சிலரின் அறிவு பசிக்கு தேவைப்படுகிறதோ, அதே போல ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் இவர்களும் சிலரின் வேறு பசிக்கு தேவைப்படுகிறது. எல்லோரும் ஒரே மாதிரி பசிக்கணும்னா அது எப்படி நடக்கும்? இப்படி தமிழ் இலக்கியத்துக்கு புது புது அணிகள். அருணகிரி பாடலெல்லாம் தமிழ் இலக்கியம் ஆகாதுன்னு அப்பவே சில பேர் பேசினாங்க. அது போலதான் இதுவும், அது இலக்கியம் அல்ல, இதுவே இலக்கியம்னு சில இலக்கிய பீடாதிபதிகள் பேசுறாங்க. அனனப்பட்ட தூய தமிழ் அறிஞரான தேவநேய பாவனரே அருணகிரியை தமிழ் இலக்கிய வானில் வைத்து வைக்க தவறவில்லை. ஆனால் இன்றைய இலக்கியவாதிகள் இந்த அணி இலக்கிய நுட்பத்தை தவறவிட்டு விடுகின்றனர். இது குறித்த சர்ச்சை எழுப்பி எழுப்பியே வாசகர்களின் இலக்கிய நுகர்ச்சியை மழுங்கடித்து தத்தம் வணிக பெருவெள்ளத்தில் இலக்கிய பெருவெள்ளத்தை துளைத்து விட்டோம். இளங்கோ மட்டுமே இலக்கியம், கம்பன் வெறும் கலக்கியம் என்று இளங்கோவே சொல்ல மாட்டார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க தமிழுக்கும் இடம் உண்டு, சொற்குவை காலமேகத்திற்கும் இடம் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாசிப்பு அனுபவம் கொண்டவர்கள். எல்லாருக்குமே இளங்கோ போல காவியம் எழுத ஆரம்பிச்சிட்டா உலகம் ஒன்னத்துக்கும் ஆக போறதில்ல. காலமேகம் போலவே சில எழுத்துக்கள் தேவைப்படுகிறது. அது தனித்த இலக்கிய அந்தஸ்து பெறாமல் போகலாம். ஆனால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் காலமேகம் என்னும் புலவரின் பெயரை நீக்கவே முடியாது. தமிழ் இலக்கியம் ஒரு குளமல்ல, அது அடித்து செல்லும் ஆறு. அதில் இலையும் அடித்து செல்லும், கட்டையையும் அடித்து செல்லும். எனவே இலை வேகமாக போயிடும், கட்டை நின்று போகும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, கட்டை மட்டுமே இலக்கியம், அதை மட்டுமே அடித்து செல்வேன் என்று தமிழ் ஆறு ஒருபோதும் சொல்வதில்லை. அதனால்தான் ஆரியம் போல உலக வழக்க அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியழ்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. தமிழோடு பழகுவோம். நன்றி.
வணக்கம். இன்று இந்த பதிப்பில் மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணனை போருக்கு போகுமாறு சொல்கின்றான். அதை பற்றி இங்கு பார்ப்போம். பாரத போர் தொடங்கியது. 10ஆம் நாள் கங்கை மகன் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தார். வில்லுக்கு குரு என்று பாராட்டப்படும் துரோணர் இறந்து விட்டார். இனிமேல் யாரை போர்க்களத்திற்கு அனுப்புவது என்று துரியோதனன் நினைக்கின்றான். அவன் நம்மிடம் இருக்கும் கர்ணனிடம் சென்று, கர்ணா, நீ எனக்காக போர்க்களத்திற்கு சென்று வெற்றி தேடி தர வேண்டும் என்று கேட்கின்றான். கர்ணன் உள்ளத்தில் அப்படியே நன்றி உணர்வு பொங்கி எழுகின்றது. துரியோதனனுக்கு செஞ்சோற்று தர்மத்தை செய்ய வேண்டும். பல பேர் கூடியிருக்கின்ற அவையில் தன்னை தேரோட்டி மகன் என்று பேசிய நேரத்தில் முன்பின் தெரியாத தன்னை அங்க தேசத்திற்கு அரசனாக்கி தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்திய துரியோதனனுக்காகவே தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற கடமையையும் தர்மத்தையும் மேற்கொண்டிருக்கின்ற அந்த கர்ணன் இப்பொழுது பொங்கி வருகின்ற செஞ்சோற்று தர்மத்தோடு பேசுகின்றான். துரியோதனா, போர்க்களத்தில் சென்று உனக்காக வெற்றி தேடி தர வேண்டும் என்று நீ கேட்க வேண்டுமா? என் இரண்டு தோள்களையும் பார். மலைகளைப் போல் வளர்ந்திருக்கும் என் இரண்டு தோள்களையும் நன்கு பார். எப்படி இப்படி மலை போல் வளர்ந்தன தெரியுமா துரியோதனா? நீ போட்ட சோறால். நம் சோற்று பெற நுகர் உற்று இருண்ட கண்டர் நல் தொண்டர் வடிவு என நன்னும் வெண்ணீற்று அம்சோற்று மணற்கைதி கமிழும் காணல் அகல் பல நாட்டு அரியேனே காணல் ஆணின் தீம்பால் வெம் சோற்றோடு இனிது அருந்தி அமுது அருந்தும் விண்ணவர் போல் என் நெடுநாள் விழுந்து வாழ்ந்தேன். அப்படி வாழ்ந்த நான் என் செஞ்சோற்று கடன் கழியான் ஆயில் என் தோள்கள் வளர்ந்ததனால் பயன் வேறு உண்டா? துரியோதனா, நான் நன்கு நினைத்து பார்க்கின்றேன். பாண்டவர்களுக்கும் உங்களுக்கும் வில்வித்தை வாழ்வித்தை எல்லாம் கற்பித்த துரோணர் அரங்கேற்றம் நிகழ்த்திய காலத்தில் அர்ஜுனனுக்கு நிகராக வில் ஆற்றலில் வல்லவர்கள் யாரும் இல்லை என்ற சூழ்நிலை வந்தபோது நான் இருக்கின்றேன் என்று எழுந்து வந்த நேரத்தில் அர்ஜுனன் ஒரு நாடாளும் மைந்தன், ஆனால் நீ தேரோட்டி மகன் என்று என்னை அவமானப்படுத்தி அந்த அவைக்களத்தில் யார் என்றே அறியத்தகாத என்னை அழைத்து ஓர் ஊரும் ஒரு குலமும் இல்லா என்னை அங்க தேசத்து மன்னனாக்கி உங்கள் குலத்தில் ஒருவனாக ஆக்கி தேர் ஊரும் அவர் மனைக்கே வளர்ந்த என்னை செம்மன் மணி முடிசூட்டி அம்பு ராசி நீர் ஊரும் பொய்பாலர் பலரும் போற்ற நின்னினும் சீர்பல வைத்தாய் நினைக்கே என் ஏர் ஊரும் கதிர்முடியாய் உற்ற போர் யாருக்கே என் உயிர் அளிப்பது நீயே இயம்பு. துரியோதனா, நான் உனக்காகவே என் உயிரை கொடுக்கின்றேன். அது என் கடமையும் தர்மமும். நான் நிச்சயமாக உனக்கு வெற்றி தேடி தருவேன். ஆனால் அதற்கு ஒரு உதவி தேவை. இந்த உதவியை நீ செய்தால் இந்த போர்க்களத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன். துரியோதனன் கேட்டான், என்ன உதவி? ஒன்றும் இல்லை. அந்த அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகின்றானே கண்ணன், அவனுக்கு நிகராக நம் பக்கத்திலேயே ஓர் தேர் ஓட்டுவதற்கு ஒருவன் இருக்கின்றான். அவன் எனக்கு சாரதியாக அமைந்து விட்டால் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஆனால் நான் கேட்டுக்கொண்டால் அவன் எனக்கு சாரதியாக இருக்க மாட்டான். நீ அவனை எனக்கு சாரதியாக ஆக்கி தந்தால் போதும். துரியோதனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாரை சொல்கின்றாய்? நம் பக்கத்தில் இருக்கின்றாய் என்கின்றாய், கண்ணனுக்கு நிகராக தேர் ஓட்டுவதில் வல்லவன் என்கின்றாய், அவனை உனக்கு சாரதியாக ஆக்க வேண்டும் என்கின்றாய், நீ கேட்டால் அவன் உடன்பட மாட்டான் என்கின்றாய். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. விளக்கமாக சொல் கர்ணா என்றான் துரியோதனன். இப்பொழுது கர்ணன் சொல்கின்றான், துரியோதனா, பாண்டவர்களுக்கு மாமன் வத்தல தேசத்து மன்னன் சல்யன் நம் பக்கத்தில் இருக்கின்றான் அல்லவா, அவன் கண்ணனுக்கு நிகரான சாரதி. அவன் எனக்கு தேரோட்டியாக அமைந்து விட்டால் நிச்சயம் நான் பாரத போரில் வெற்றி பெறுவேன். இந்த இடத்தில் கர்ணன் சொல்லும் சல்யன் யார் எவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மகாபாரதத்தில் சல்யனுடைய பாத்திரம் ஒரு குழப்பமான பாத்திரம் என்று எண்ணுவது வழக்கம். பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் போர் தொடங்கும் போது பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசர்கள் தம் தம் படைகளோடு வந்தனர். துரியோதனருக்கு உதவி செய்ய அந்தந்த அரசர்கள் படைகளோடு வந்தனர். பாண்டவர்களுக்கு மாமன், நகுல சகாதேவனுக்கு மாமன், வத்திர தேசத்து மன்னன் சல்யன் பெரிய சாரதி மகாவீரன். அவன் பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக நால்வகை படைகளுடன் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சகுனி சொன்னான், துரியோதனா, நடைபெறும் பாரத யுத்தத்தில் நம் பக்கம் 11 அக்ரோண சேனை, பாண்டவர் பக்கம் 7 அக்ரோண சேனை. 4 அக்ரோண சேனை நம் பக்கம் கூட இருக்கின்றது, அதற்காக நீ மகிழ்ந்து போய்விடாதே. அதனால் வெற்றி வந்துவிடும் என்று எல்லாம் எண்ணிவிடாதே. யார் வேண்டுமானாலும், யார் பக்கம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒருவன் மட்டும் எப்படியும் நம் பக்கம் இருக்க வேண்டும். அவன் பாண்டவர்களுக்கு உரியவன், அவனை எப்படியாவது நம் பக்கம் சேர்க்க முயற்சிப்பாயாக என்றான் சகுனி. யாரை சொல்கின்றாய் என்றான் துரியோதனன். துரியோதனா, பாண்டவர்களுக்கு மாமன், உத்தர தேசத்து மாமன் சல்யன் இருக்கின்றானே, அவனை எப்படியாவது நம் பக்கம் சேர்க்க வேண்டும். துரியோதனனுக்கு விளங்கவில்லை, ஏன் அப்படி சொல்கின்றாய்? சகுனி சொன்னான், துரியோதனா கேள், இந்த உலகத்திலேயே தேரை செலுத்துகின்ற சாரதி தன்மையில் வல்லவன் கண்ணன். அந்த கண்ணனுக்கு நிகராக தேர் செலுத்தும் திறமை உடையவன் சல்யன். இரண்டு தேர் சாரதிகள் ஒரே பக்கத்தில் இருந்தால் அது நல்லதல்ல. நம் பக்கம் ஒரு நல்ல சாரதி இருக்க வேண்டும். எனவே எப்படியாவது சல்யனை நம் பக்கம் சேர்க்க வேண்டும். துரியோதனன் கேட்டான், எப்படி அவனை நம் பக்கம் சேர்ப்பது? அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. இந்த சல்யன் தன்னை எல்லோரும் தர்மவான் என்று பாராட்ட வேண்டும் என்று நினைப்பவன். அவன் தன் படைகளோடு பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். அவர்கள் அங்கு தங்கி இருக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செய். அந்த விருந்தை அவன் உண்டு முடிக்கின்ற வரைக்கும் நீதான் அதை ஏற்பாடு செய்தவன் என்பதை காட்டிக்கொள்ளாதே. அவன் விருந்தை உண்டு முடித்த பிறகு விருந்துவை செய்த அரசனுக்கு நன்றி சொல்ல நினைப்பான். அப்பொழுது நீ போய் நில். ஒருவனுடைய உணவை ஒருவேளை உண்டு விட்டால் வாழ்க்கை முடியும் வரை அவனை பகைக்க கூடாது. பாண்டவர் பக்கம் சேராது, உன் பக்கம் வந்து விடுவான். சகுனியின் இந்த ஆலோசனையை கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டான் துரியோதனன். சல்யன் விருந்து ஏற்பாடு செய்தது துரியோதனன் என்று கேள்விப்பட்டு, எனக்கு தர்மம்தான் முக்கியம், உறவெல்லாம் முக்கியம் அல்ல. உன்னுடைய உணவை ஒருவேளை உண்டு விட்டதால் உங்களுக்குத்தான் பாரத போரில் உதவி செய்வேன். ஆனால் அதற்கு முன்பு தர்மனுக்கு நான் உதவி செய்ய இயலாது என்று அவனிடத்தில் தெரிவித்துவிட்டு வந்து விடுகின்றேன் என்று கூறி தனியாக ஒரு தேரை எடுத்துக்கொண்டு தர்மனை பார்த்து சொல்கின்றான், தர்மனே, நான் உனக்கு உதவி செய்யத்தான் வந்தேன். வரும் வழியில் துரியோதனன் உணவை உண்டு விட்டேன். உனக்கு தெரியாத தர்மம் எல்லாம், எனவே அவனை பகைக்க முடியாது. தர்மம் தானே முக்கியம். ஆகவே நான் துரியோதனன் பக்கம்தான் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சொன்னான் சல்யன், தர்மனே, நான் என்னதான் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் மறைமுகமாக உன் வெற்றிக்கு பாடுபடுகின்றேன். இங்குதான் சல்யனை பற்றிய குழப்பம். ஒருவனுடைய உணவை ஒருவேளை உண்டு விட்டதால் வாழ்க்கை முடிகின்ற வரைக்கும் பகைக்க கூடாது என்ற பெரிய தர்மத்தை பேசுகின்ற வாயின் ஈரம் காய்வதற்குள்ளாக மறைமுகமாக உன் வெற்றிக்கு பாடுபடுகின்றேன் என்ற அந்த ஓர் அதர்மத்தை பேசுகின்றானே சல்யன், இது குழப்பமாக இருக்கின்றதே என்று பல பேர் எண்ணுவர், குழம்புவர். இது குழப்பம் அல்ல. வெளியே தன்னை தர்மவான் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே தனக்கு வேண்டிய உறவினர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் சல்யர்தான். அதனால்தான் பாரதத்தில் சல்யன் அவர்களோடு பிரதிநிதியாக ஒரு பாத்திரமாக நிற்கின்றான். அந்த சல்யனுடைய திட்டமே தர்மனுக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்ற திட்டம்தான். கர்ணன் தளபதியாக இருந்து தான் சாரதியாக அமர்ந்து கொண்டு கர்ணனிடம் பேசி பேசி அவனை சளைக்க வைக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அந்த கர்ணனுடைய தோல்விக்கு முதல் காரணம், முழு காரணம் சல்யன் என்று சொல்லி இவ்வுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணம் பாலகாண்டம், அடுத்தடுத்து நாம் பார்க்க இருப்பது கையடை படலம். அதாவது இந்த படலத்திலே விஸ்வாமித்திரர் வந்து தசரதனிடமிருந்து ராமன லக்குமணனை பெற்று கானகத்துக்கு தாடகையுடன் போர் செய்ய கூட்டி கொண்டு செல்லும் படலம். ராம லக்குமண ராமனும் அவனது சகோதரர்களும் வளர்வதை பார்த்து தசரதனுக்கும் மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்கு அடுத்தது அரசர்களாக கிடைப்பார்கள் என்று மக்களுக்கும் ஏக மகிழ்ச்சி. இந்த அதிலையும் அந்த நாலு சகோதரர்களிடம் பார்க்கும்பொழுது தசரதனுக்கு ராமனிடம் அதிக வாஞ்சை இருந்தது. கண்ணை விட்டே அகல விட மாட்டாராம் அவரு. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்தார். என்னைக்குமே வந்து ஆட்சியாளர்களுக்கு, அப்பொழுதிருந்த ஆட்சியாளர்களுக்கு, தங்களுடைய ராஜ்யத்துக்கு கற்றறிந்தவர்களும் புலநடக்கம் அடைந்த தவ முனிவர்களும் வருவது என்பது ஒரு பெரும் பேராக கருதினார்கள். அதனால விஸ்வாமித்திரர் வந்த உடனே எப்படி திருமால் வந்தால் இந்திரன் எழுந்து நிற்பானோ அது போல தசரதன் எழுந்து நின்று அவனை வரவேற்றான் என்று கம்பன் கூறுகிறார். வந்த விஸ்வாமித்திரர் வந்தவர் வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டார் தசரதன். அப்ப அவர் சொன்னாரு, என் அணைய முனிவரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பல் நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகல் கடந்த புலவு வேலோ. இகல் கடந்த புலவு வேலோ என்றால் மாமிச நாற்றமுடைய வேலினை உடையவன், அதாவது பகைவர்களை குத்தி குத்தி அவர்களது மாமிசம் படிந்து அந்த அப்படிப்பட்ட அந்த மாமிச நாற்றம் கொண்ட அந்த வேலை உடையவனே, பகைவர்களை அடக்கியவனே, இந்த எங்களை போன்ற முனிவர்களுக்கு ஒரு கவலை துயரம் என்று வந்தால் நாங்கள் முதலிலே போவது கைலாயத்துக்கு செல்வோம், பார்க்கடலுக்கு செல்வோம், அல்லது பிரம்மன் இருக்கும் தாமரை பீடத்துக்கு செல்வோம், அல்லது இந்திரனிடம் சென்று முறையிடுவோம், கடைசியாக அயோத்திக்கு வருவோம். இதுல ஏன் கடைசியா அயோத்திக்கு வரணும்னா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்வு நகர்ச்சி அணிய வைக்கிறார் இங்க கம்பர். என்னைக்குமே வந்து நாங்க சிவன் கிட்ட போவோம், விஷ்ணு கிட்ட போவோம், எல்லார்ட்டையும் போவோம், உங்ககிட்ட கடைசியா வருவோம்னா இவங்களெல்லாம் இன்னைக்கே நம்ம வந்து ஒரு உதவின்னு கேட்டு பார்ப்ப யாருகிட்ட கடைசியா போவோம். முன்னாடி போனவங்களெல்லாம் முன்னாடி போனவங்க கிட்ட எல்லாம் முடியாட்டி கடைசியா ஒருத்தர்கிட்ட போவோம். அதனால இங்க தசரதனுக்கு ஒரு பெருமை, ஓ இவங்க கிட்ட எல்லாம் போய் முடியாம நம்ம கிட்ட வராருன்னா அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்னு. இது விஸ்வாமித்திரர் வந்து தசரதனுக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ஐஸ் வைக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஐஸ் ஒன்று வைக்கிறாரு, கைலாசத்துக்கு போவோம், அங்க முடியாட்டி பார்க்கடலுக்கு போவோம், அங்க முடியா பிரம்மன்கிட்ட போவோம், இந்திரன்கிட்ட போவோம், கடைசியா ஒன்ட்ட வருவோம்னு. அதனால தசரதனுக்கு ஏக சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் திருப்பார்கடலுக்கு போயிட்டு இங்கேயா வந்திருப்பாருனா திருப்பார்கடல்ல போனாதான் அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே, திருமால் தான் இங்கே வந்துட்டாரு, அதனால சரின்னு இங்க திருமாலை பார்க்க இங்கேயே வந்துட்டாரு. அவர் கொடுக்கற பெருமை வந்து திருமாலுக்கு, ஆனால் தசரதனுக்கு வந்து ஓ அங்க போயிட்டு அங்க அங்கேயே முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டாருங்க அப்படின்னா தசரதனுக்கு ஒரு பெருமை. தசரதன் சொன்னா, கரங்கள் கூப்பி அரைசு எய்தி இருந்த பயர் எய்தினன் மற்ற இனி செய்வது அருளுக. அரசு எய்தி இருந்த பயன் எய்தினன், என்றுமே ஒரு ஆட்சியாளருக்கு பயன் தன்னுடைய ஆட்சியை அறிவார்ந்தவர்கள் போற்றுவதுவே அவர்களுடைய ஆட்சியுடைய பெருமை. அதைத்தான் தசரதன் இங்க வந்து சொல்றான், நான் அரசு எய்தி இருந்த பயனை இன்று எய்தினேன் என்று. இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிடையாது. அவர்களை பொறுத்தவரையே அவர்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு பெருமை. அதான் நல்லவங்களா நம்மளை வாழ்த்தணும்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு பெருமை. நம்மளுக்கு வந்து எவ்வளவு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கோ இல்ல வந்து ஒரு ஒரு பகுதி ஆட்சி எந்த பகுதியாக இருந்தாலும் அதை ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமை கிடையாது. ஆனா சொன்னா மற்ற இனி செய்வது அருளுக. இதுதான் தசரதனுக்கு இன்னைக்கு வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்ப அதுக்கு இங்கேயே வந்து ஒரு சாட்சி ஒண்ணு வருது. என்ன ஏதுன்னு கேட்காம, ஏ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்காம, இனி செய்வது அருளுக அப்படின்னு தசரதன் சொல்லிட்டான். என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு. இப்பதான் அடுத்தது வந்து அவனுக்கு பிரச்சனை வரப்போகுது. விஸ்வாமித்திரர் சொல்ல ஆரம்பிச்சார், தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறு வர சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உழையச் சொன்னான். தருவணத்துள் யான் செய்யற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர சென்றடை காம வெகுளி. அங்க காட்டுல நான் வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யாகத்தை எப்படி வந்து இடையூறு செய்கிறார்கள் என்றால், ஒரு தவம் செய்யும் முனிவனுக்கு பெரும் இடையூறு என்பது என்னவென்றால், காமமும் வெகுளியும், அதாவது காமமும் கோபமும் ஒரு முனிவனுடைய தவத்தை எப்படி கலைக்குமோ அதுபோல் அங்கே அந்த அங்கே இருக்கும் அரக்கர்கள் வந்து கலைக்காத வண்ணம் எனக்கு நீ இந்த தவத்தினை காத்து தர வேண்டும். அதற்கு இப்ப நீ வந்து பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது, உன் பசங்க நாலு பேர் இருக்காங்கல்ல, அதுல இந்த கருப்பா ஒரு பையன் இருக்காங்கல்ல ராமன் சொல்லி, அவனை கூட அனுப்பு அப்படிங்கிறார். நால்வரினும் கரிய செம்மல், இருக்க நாலு பேர்ல எவன் கருப்பா இருக்கான், அவனை அனுப்பி என் கூட அப்படிங்கிறாரு. அதை கேட்டு அதை சொன்னது இப்படி இருக்குன்னா, உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உழைய சொன்னான். அதாவது உயிரை கொடுன்னு யமன் கேக்குறப்ப எந்த அளவுக்கு கொடுமையா இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுமையா வந்து தசதனுக்கு அந்த பேச்சு இருந்துச்சான். இதுதான் புலவர் கீரன் சொல்லுவாரு, நம்ம தவம்னா என்னமோ கண்ணை முடிக்கிட்டு காக்கல இருக்கிறது தவம்னு நினைக்கிறோம், அது கிடையாது. சாதாரண லௌகீகவாதிகள், அதாவது சாதாரண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு தவம்ங்கிறது வந்து காமத்தையும் கோபத்தையும் அடக்கி இருக்கும் வாழ்க்கையே தவம்னு புலவர் கீரன் ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த வார்த்தையோட எஃபெக்ட் தசரதன் மேல இப்படி இருந்துச்சான். இது கம்பன் வந்து கம்பனுடைய ஒரு அசாத்தியமான கவிதை இது. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். நம்ம என்ன சொல்லுவோம், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதன்னு சொல்லுவோம். இங்க அவர் என்ன சொல்றாரா, அவன் காதுல வந்து அந்த சொல் வந்து உழுந்தது, உன் பையனை குடு அதுவும் ராமனை குடுன்னு கேட்டுட்டு எப்படி இருக்கான், ஒரு வேல் பாஞ்சி இருக்க புண்ணுல கொண்டு போய் தீய வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுங்கிறார். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு நம்ம சொல்லுவோம், இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, வேல் பாஞ்ச புண்ணுல தீய வச்சா மாதிரி இருக்குன்னு கம்பன் சொல்றாரு. அத கேட்டோன்னா அவனுக்கு எப்படி இருக்கான், உள்நுலாவிய துயரம் பிடித்து வந்து ஆறுயிர் நின்று ஊசலாடுக, அவனோட உயிரே ஊசலாட ஆரம்பிச்சிருச்சான். ராமனை கேட்டான்னு அதுவும் போய் வந்து அசுரர்களோட போர் புரியணும்னு சொல்லி ராமனை கேட்டான்னு தசரனுக்கு உயிரே இல்லையாம். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேளான். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியவரி கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான். இதுல வந்து ரெண்டு அர்த்தத்தை கம்பன் வச்சிடுறாரு, அதாவது ஒரு அர்த்தம் வந்து பின்னாடி வரும், கண்ணில்லாதவனுக்கு எப்படி கண்ணு கிடைச்சிட்டு அது அப்புறமா நல்ல நான் உன் பார்வையை புடிங்கிறேன்னு சொன்னா, என்னைக்கும் ஒரு ஒரு விஷயம் இல்லாமே இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு தெரியாது, இருந்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆகுறப்ப அந்த இழப்போட தாக்கம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். கண்ணிலான் இப்ப இவனுக்கு இதுவரைக்கும் பிள்ளையே இல்லை, இன்னும் இப்ப நாலு புள்ள வந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் பறி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அதைத்தான் சொல்ற கண்ணிலான் என பெற்றெழுந்தான் என உழந்தான். இதுல வந்து ஒரு சூசகமான ஒரு விஷயத்த கம்பன் வைக்கிறார், தசரதனுக்கு வந்து ஒரு சாப வரலாறு உண்டு, அதாவது அவனுடைய இறப்பு என்பது புத்திர சோகத்தாலதான் வரும்னு ஒரு சாப வரலாறு இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு பார்வை இழந்தவர்களுடைய மகனை தசரதன் வந்து தெரியாம கொன்னிருப்பான், அது வந்து ஒரு காட்டுல நடக்கும். அந்த சம்பவத்தை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து அயோத்தி காண்டத்துல பார்ப்போம். அந்த அந்த பார்வை இழந்தவர்களுடைய மகன் தசரதனால் இறக்க அந்த அவர்கள் வந்து தசரதனுக்கு வந்து புத்திர சோகத்தாலே உன்மரணம் நிகழும் என்று சாபம் கொடுக்க, அந்த சாப வரலாற வந்து இங்க சொல்றாரு, கண் இலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அந்த சாப வரலாற இங்க வந்து அப்படியே அதே வரியில வந்து கொண்டு வந்து கம்பன் அப்படி லேசா இப்ப பின்னாடி நடக்க போறத முன்னாடியே கோடிட்டு காட்டுறாரு. தசரதனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் சொன்னா, சுவாமி ராமன் வந்து பாலகன், அவன் இன்னும் போர் பயிற்சி முழுவதுமாக முடிக்காதவன். இப்ப அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம இங்க சைல்டு சோல்ஜர்ஸ்னு சொல்றோம்ல, சைல்டு சோல்ஜர்ஸ் வந்து இப்ப ஐக்கிய நாட்டு சபையில வந்து ஒரு பெரிய இது, அதாவது பல இடங்களிலும் புரட்சி நடக்கிற பொழுது சிறுவர்கள் சிறுமியர்கள் கூட வந்து அந்த போரில ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அது வந்து தவறுன்னு சொல்லி நம்ம இப்ப சைல்டு சோல்ஜர்ஸ்னு சொல்ற மாதிரி அதை எப்படி தடுக்கணும்னு நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்துல வந்து என்ன ஒரு விஷயம்னா, போருக்கு செல்பவர்கள் குறைந்தபட்சம் 16 வயது அடைந்திருக்க வேண்டும். இப்ப இந்த இதுல என்ன தசரதன் சொல்றது என்னன்னா, இவன் என்ன போர் பயிற்சி முடிக்காதவன், இவனை போய் கூட்டிட்டு போனோம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமனுடைய வயது இந்த காலகட்டத்திலே 16 குறைவு என்பது நமக்கு தெரிகிறது. ஆனா அது சரியா என்ன வயசுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஐ திங்க் வால்மீகி ராமாயணத்துல 12 வயசுன்னு வரும்னு நினைக்கிறேன். இங்க வந்து அதான் தசரதன் சொல்றான், இவனுக்கு போர் செய்யும் வயது கிடையாது, பயிற்சியும் முழுமையாக பெறவில்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரோடு போரிட வேண்டும் என்றாலும் நான் வந்து நானே வந்து உங்கள் தவத்துக்கு காவலாக நிற்கிறேன், யாருடன் வேண்டுமானாலும் நானே போர் செய்கிறேன் என்று தசரதன் கூற விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருது. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, தவம் செய்வோர் சென்றடையும் வெறுவர சென்றடையும் காம வெகுளி என நிருதர் இடைவிளக்காவண்ணம், எப்படி ஒரு தவத்துக்கு காமமும் கோபமும் இடையூறாக இருக்குமோ என்று அப்படின்னு சொன்னவர் இப்ப உடனே கோபம் வந்துருது. கொஞ்ச நாளை முன்னாடி சொன்னதுக்கும் இப்பக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, டக்குன்னு கோபம் வந்துருது. அவருக்கு வந்த கோபத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம். இறுதி காலம் அன்று என ஆம் என இமையோர் அயர்த்தனர். இமையோர்னா இன்னைக்கும் தேவர்கள் வந்து கண் இமைக்க மாட்டார்கள் என்பது ஒரு பரவலான நம்பிக்கை. அந்த மாதிரி தேவர்களுக்கு பயமா, கடைசி காலம் பிரளய காலம் வந்துருச்சோன்னு அவங்களுக்கு பயமா. மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்ற சென்றன, வந்தது நகையும் சிவந்தன கண் இருண்டன போய் திசைகள் எல்லாம். அப்படியே அந்த புருவம் அப்படியே நேரம் மேல நெத்திக்கு மேல போச்சான், அப்படியே கண்ணு அப்படி பெருசாச்சு, சிவ செவ செவன் இருக்கு, ஐயோ அப்படின்னு வந்து எல்லா நாலா திசைகளுமே இருண்டு போன அந்த விஸ்வாமித்திரரோட கோபம் வந்து அப்படியே பிரளய காலம் மாதிரி அந்த இடம் இருந்துச்சான், எல்லாம் இருண்டு போய் பயந்து போய் அந்த மாதிரி இருந்துச்சான். உடனே அதை பார்த்த வசிஷ்டருக்கு வந்து இப்ப வசிஷ்டர் இவர் தான் குரு ராஜகுரு, இவருக்கு வந்து இப்ப இது அவருடைய நேரம் பேச வேண்டிய நேரம். அவர் வந்து உடனே அமர்த்தினார் விஸ்வாமித்திரரை. கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று, நின் மகர்க்கு உறுத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிட்டன் கூறினான். கருத்த மாமுனி அப்படின்னா நான் அந்த கோபத்தால அவர் அப்படியே கருத்து போய் ஒரு அந்த அந்த ஒரு நிலையில இருக்க விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னாரா, நீ பொருத்தி, நீ இதனை பொறுத்துக்கொள், இந்த மன்னன் சொன்ன பேச்சை பொறுத்துக்கொள்னு அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாராம் தசரதன்ட்ட, நின் மகர்க்கு உறுத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிட்டன் கூறினான். தசரதா, உன் பிள்ளைக்கு எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் இந்த முனிவர் விஸ்வாமித்திரரோட போறதுனால வரப்போகுது, நீ இன்னும் எத்தனை நாள் அவன் கைய பிடிச்சிட்டு இருக்க போற, அவனுக்கு வர்ற நல்லதெல்லாம் வந்து நீ இப்படி வந்து மறுக்க போறியா அப்படின்னு விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர் வந்து தசரதனை கேட்டாராம். அப்புறம்தான் வந்து குலகுருவே சொன்னதுக்கு அப்புறம் தசரதன் வந்து சரின்னு மனசை தேத்திக்கிட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட விஸ்வாமித்திரரோட அனுப்பினார். இன்னைக்குமே வந்து பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் தங்களுடைய பிடியை விட்டு செல்வது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமான விஷயம்தான். ஒரு கல்லூரிக்கா இருந்தாலும் சரி, வேலைக்கா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை விட்டு ஒரு மகன் செல்வது, மகனோ மகளோ செல்வது என்பது ஏதோ ஒரு பறவை, ஒரு கூட்டை விட்டு ஒரு பறவை போறா மாதிரி அந்த தாய் பறவைக்கும் தந்தை பறவைக்கும் எப்படி வந்து ஒரு மனநிலை இருக்குமோ அது போல பெற்றோர்களுக்கு இருக்கும். ஆனா இதுல என்ன படிப்பினைன்னா, அவங்கவுங்க ஒரு ஒரு காலம் வரப்ப வந்து அந்த சிறிய வட்டத்திலேருந்து வெளியில போனாதான் வந்து மேன்மை கிடைக்கும் என்பது ஒரு வகையிலே இந்த படலத்துடைய பாடம் அதுதான். இப்ப தசரதன் ராமனை புடிச்சுக்கிட்டே இருந்தா வந்து அதுக்கடுத்த தாடகை வதம் நடக்காது, விஸ்வாமித்திரட்டேந்து அஸ்திர பயிற்சி இருக்காது. இன்னும் முக்கியமா போனா இவருக்கு வசிஷ்டருக்கு தெரியுது, இன்னைக்கு தசரத ராமனா போறவன் நாளைக்கு வர்றப்ப சீதா ராமனா திரும்பி வருவான், அந்த சீதை கல்யாணம் நடக்காது, அது இல்லாட்டி வந்து மீதி ராமாயணமே கிடையாது. இது இந்த படலம் அதனால வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படலம். அதாவது ராமன் வந்து அந்த பால பருவத்தை தாண்டி தன்னுடைய உண்மையான பராக்கிரமத்தை காட்டி அந்த முதல் போர், ராமனுடைய முதல் போர் தாடகையுடைய நடந்தது. அதுல வந்து அவருக்கு வர மனக்கலக்கம், ஒரு பெண்ணை கொல்ல போகிறோம் என்கிற மனக்கலக்கம், அதற்கு விஸ்வாமித்திரர் கொடுக்கிற விளக்கம், இன்னும் அடுத்தது வந்து இந்த பாலகாண்டத்திலே நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு, அதே சமயம் அந்த ராமனுடைய மகத்துவத்தை சொல்கின்ற அந்த அகலிகை படலம், இது எல்லாமே அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என்று சொல்லி குதித்தானாம். இதில் மிக இன்றியமையாது நோக்க வேண்டிய ஒரு செய்தி, அண்டர் நாயகன் என்பதனாலே ராமனை சுட்டினான் என்பது கருத்து. ஆனால் ஒரு ஒட்டு சேர்த்தார் திருவள்ளுவர், அருள் தூதன் யான் என்று சொன்னார். ஏன் வெறுவனே தூதன் சொல்லாமல்ல? அடைமொழி என்பது கிளவியாக்கத்தில் வருகின்ற பொழுது சினை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேயும் உறுப்புகளினாலே, சினை வண்ணம் போன்ற அமைப்புகளினாலே அடைமொழியினாலே சொற்கள் சிறக்கும் என்று சொல்வார்கள். காரணம், செங்கால் நாரை என்று சொன்னால் கால் என்பது அதற்குரிய அது உறுப்பு சொல், சினைச்சொல், அதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய அடைச்சொல் வண்ணம் என்பது, செம்மை என்பது. இந்த செம்மை என்ற அடைமொழி என்பது அதனுடைய இயற்கையாக இருந்தாலும் கூட, ஆனால் இங்கே அனுமன் சொல்லுகின்ற பொழுது அருள் தூதன் யான் என்று சொல்லுவதனாலே கருணையோடு உன்னை காப்பாற்ற வந்த ஒரு தூதன் நான் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொள்கிறான். அப்படி சொல்லிக் கொண்ட காரணத்தினால்தான் அவள் திரும்பினாள். யாரோ அருள் தூதன் என்று சொல்கிறான் என்று திரும்பினாள். இந்த இடத்தில்தான் கம்பருடைய அமைப்பு, நான் சொன்னேன் அல்லவா, தொல்காப்பிய சூழ்நிலையிலே சில சொற்களை தொல்காப்பியருடைய வார்த்தையை ஆங்காங்கே பயன்படுத்துகின்ற பொழுதுதான் என்னுடைய உண்மை பொருள் விளங்கும். ஏன் இங்கே அங்கதன் தூது என்று சொல்லுவதற்கு இவன் தூதாக வந்தவன் இல்லையே, ஆனால் தன்னை தூதாக சொல்லிக்க வேண்டிய தேவை என்ன என்று சொன்னால் தொல்காப்பியம் கை கொடுக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல, படைத்து மொழி கிளவி, ஒரு சொல்லை தேவைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப படைத்துக் கொள்ளலாம். இது மொழியினுடைய பாங்கு. ஒரு சொல் அதுதான் தூது கிழக்கிடமாக பரிமேலர் வாங்கிக் கொள்கிறார். தூது என்பது சொன்னதை சொல்வது மட்டும் தூது இல்லை, சொல்லாததையும் நாட்டுக்கும் மன்னனுக்கும் கேடு வாராத வகையில சிலவற்றை படைத்த மொழியாக சொல்வது என்பதாக பரிமேலர் சொல்வார். அது மாதிரி இந்த படைத்து மொழி கிழவு என்பது தொல்காப்பியத்தினுடைய செஞ்சல். எனவே படைத்து மொழியாக இப்பொழுது இவருடைய இறப்பினை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தான் தூதன் என்று சொன்னால் ஒழிய இவள் தன்னுடைய இறப்பினை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்று கருதுகிறார் கம்பர். எனவே அனுமன் சொன்னானே இல்லையோ, சொல்ல வைக்கிறார் கம்பர் பிரான். எங்கிருந்து பாட்டன் கொடுத்த சரக்கினை பரிமாறுகிறார். அப்படி பரிமாறுகிற காரணத்தினால்தான் ஒரு சிறப்பு விளைந்தது ராமாயணத்தில். காரணம், அவன் அந்த அனுமன் இப்படி தோன்றாமல் தன்னை தூதனாக சொல்லிக் கொள்ளாமல் இருப்பானே, ஆனால் சீதை இறந்துபடுகின்ற சூழலை வந்திருக்கும். சீதை இறந்துவிட்டால் ராமாயணம் பாதியிலேயே நின்றுவிடும், மூழியாகிவிடும். காப்பிய தலைவிக்கு ஒரு வகையான களங்கம் ஏற்பட்டதாக இருக்க முடியும். எனவே அந்த களங்கத்தை துடைப்பதற்காக செஞ்சொல்லாகிய படைத்து மொழி கிளவி என்ற கருத்தினை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கம்பரபுரான் எழுதுகிறார் என்று சொன்னால் தொல்காப்பியத்தை மதித்த ஒரு சூழ்நிலை தெரிகிறது. அதற்கு மேலே அதுதான், அதுக்குதான் சொன்ன, போர் நிகழ்விலும் கூட தூது என்பது ஒன்று உண்டு. அங்கே தூது என்கின்ற சொல்லினை அவர் சொன்னதனாலே போர் தவிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த திராவிட இனத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய சொல் அது. கெட்ட போரிடும் உலகை வேறொடு சாய்ப்போம் என்று பாவேந்தர் நாலஞ்சு சொற்களாக சொன்னார் என்று சொன்னால் இந்த நாலஞ்சு சொற்களுக்கு ரத்தன சுருக்கமாக இருக்கிற ஒரே சொல் தூது என்பது. தொல்காப்பியன் சொன்னது போருக்காக இருந்தாலும் கூட காதல் பற்றிய தூதை பற்றிய கவலை இல்லை. அவர்கள் ஒன்றுபட போகிறார்கள், அதற்காக ஒரு இயல்பு அந்த தூது வேற. ஆனால் இங்க காப்பியத்தில் ஒரு மூளி படாமல் ஒரு வகையான குறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கம்பர் த தூதன் என்ற சொல்லினை சொல்லி அதன் மூலமாக சீதையினுடைய இறப்பை மாற்றினார் என்று சொன்னால் ஒரு சொல் எவ்வளவு பெரிய சிறப்பினை கொடுத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அதற்கு மேல தூதுக்கு மேல காதல் காட்சி, ஐயா அவர்கள் கூட ரொம்ப அருமையாக அந்த ராமனும் சீதையும் உப்பரி மாளிகையில் இருந்து பார்க்கிற சீதை கீழே இருக்கக்கூடிய வீதியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானை பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியத்தை பதிவு பண்ணுகிறார் கம்பன். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அப்படி நோக்குகின்ற அந்த சூழலில்தான் தொல்காப்பியம் சொல்கிறது, நாட்டம் இரண்டும் அறிவுடன் படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். இது அப்படியே பதிவு பண்ணுகிறார் கம்பன். நாட்டம் இரண்டும் களவியல் வாழ்க்கையில ஒரு ஆணவனும் ஒரு பெண்ணும் தனித்து சந்திக்கின்ற பொழுது கண்கள் தான் வாய் திறந்து பேசுகின்றன. வாய் பேசல, கண்களே வாய் திறந்து பேசும்னு சொன்னால் பொய்யாமொழி புலவர் அந்த தஞ்சமான கோவில். கண்கள் தான் இப்ப வாய் பேசுகிறது காதலர்களுக்கு. எனவே அந்த வாய் திறந்து பேசுகின்ற கண்ணோடு கண்ணனை நோக்கு என்று சொன்னார்களே, கண்கள் பேசிக் கொள்கின்றன என்பதை தொல்காப்பியம் நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு, அறிவு உடம்படுத்தல், இந்த உடம்படுத்தல் என்ற சொல்லினை தொல்காப்பியர் ஒருவர் ஒருவர் நோக்குகின்ற பொழுது இருக்கிற அந்த உள்ள உணர்வினாலே ஏற்படுகின்ற அந்த அமைப்பு இருக்கிறது, அவர் நாடி பார்க்கிற ஒரு உணர்வை தொடுகிறது. இருவரும் இப்படி நாம் சந்தித்து விட்டோம், ஒருவருக்கு ஒரு உள்ள உணர்ச்சியினாலே நாம் கூடுகின்ற பொழுது தடை ஏற்பட்டால் ஏற்படலாம், எப்படி சமாளிப்பது என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே எழுகின்றன. அதனாலதான் மதி உடம்படுதல் என்ற அமைப்பிலே இன்னொரு இடத்துல தொல்காப்பியர் இங்கே நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுதல், அறிவு முதல்ல தொழில்படுது, இந்த அறிவுக்கு இன்னொரு சொல்லாக மதியுடம்படுதல் என்ற வார்த்தையை மேலும் ஒரு வகையில் சேர்த்து சொல்லி அறிவு ரெண்டும் கலக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையினுடைய சீர் அமைய முடியும் என்பதை இங்கே அண்ணலும் அவளும் நோக்குகின்ற நோக்கிலே காட்டுகின்ற அமைப்பு. இது ஒரு பக்கம் நான் சொன்னேன், நாடுகிறார்கள், அவளும் போய் தனியாக இருந்து நாடுகிறாள், எண்ணுகிறாள், சிந்திக்கிறாள். அந்த சிந்தனையினுடைய அமைப்பு அவனை அடைய வேண்டும் என்கிற விரக தாபத்தினாலே அவள் திண்டாடுகிறாள். நிலவை பார்த்து, தென்றலை பார்த்து, இதெல்லாம் அவளுக்கு ஏற்படுகின்ற சில தாகங்கள், தாக்கங்கள். ஆனாலும் கம்பர் மிக நினைவாக வைக்கிறார், ராமனுடைய எண்ணத்திலே இந்த சிந்தனையை பரிமாறுகிறார். எப்படி நம்முடைய 150வது பிறந்த நாளுக்குரிய கர்த்தாவாக இருக்கக்கூடிய காந்தி எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையை சுய சரிதை என்று சொன்னாரோ, அதுபோல சுய சிந்தனையை பார்த்ததிலிருந்து உருவாகிறது. எப்படி உருவாகிறது? அவன் நினைத்து பார்க்கிறான், நாம் பார்த்து தனியாக இருக்கிறான் ஆசிரமத்தில், நாம் பார்த்த அந்த பெண் என முனிவரோடு வந்தவன், அவர்களோடு சொன்னார்கள் இந்த முனிவரோடு வந்த அந்த உடுவேற்றுமைக்கு அடுத்து சொல்லப்போற. இங்கே தனியாக இருந்து சிந்திக்கிறான் ராமன். அப்படி தனியாக இருந்து சிந்திக்கின்றவ என்ன நினைக்கிறான், நாம் பார்த்த இந்த பெண்ணிடத்துல நம்மை அறியாமலே மனதை செலுத்தி விட்டோமே, அது தவறுதானே? அதுதான் சுய சிந்தனை கொள்கிறான். நாம் பார்த்த இந்த பெண், நாம் அவள் மீது தன்னை அறியாமலே சிந்தனை செலுத்தி விட்டோம், தவறுதானே என்று நினைக்கிறார். அப்படி நினைப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் இந்த ஒழுக்கத்தினுடைய சீலத்தை தொல்காப்பியர் சொன்னாரே, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது. தொல்காப்பியத்தினுடைய மூலம் என்ன என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மறந்துவிடக் கூடாது மக்களே. அவன் பல்வேறு வகையான பரத்தை வாழ்க்கையை பற்றிய செய்திகள் எல்லாம் இலக்கணத்தில் ஊடாடப்படுகிறது. சமூகத்தினுடைய அமைப்பை, வாழ்வினுடைய எழுத்துக்களை எழுத வந்தவர் ஒரு புலவர் என்கின்ற தன்மையிலிருந்தும் மாறி அவன் ஒரு எழுத்தாளர், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் முழுவதையும் பரிமாற வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு எழுத்தாளர் தொல்காப்பியர். அப்படி கருத வேண்டும் நூலாசிரியர். எனவே அவன் தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான திரள் உருக்கத்தை பற்றியும் அவன் எழுத கடமைப்பட்டிருக்கிறான். வீடு என்று சொன்னால் சாக்கடையும் உண்டும் சாமியாரையும் உண்டு. வெறும் சாமியாரைய மட்டும் எழுதிட்டு போனா அவன் எழுத்தாளன் இல்லை. சாக்கடையும் இருக்குது, அதை நாராம மூடு போடணும் என்று நினைக்கிறேன். அதுதான் விஷயம். எனவே இவற்றை சொல்லுவதாலேயே இந்த ஒளிவியல் வாழ்க்கை சூழ்நிலையிலே சமூகத்தில் பெருகிவிட்டதனாலே இதுவே தொல்காப்பியம் வற்புறுத்துவது என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பது கருத்து. அதுக்குதான் நான் அடிப்படையாக சொன்னேன், ஒருவனுக்கு ஒருத்தி, இதை தனியாவே பேசணும், நான் பேசுவேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தொல்காப்பியத்தினுடைய ஆன்மா, உயிர். அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார். சிந்தித்து பார்க்கிறான் ராமன், அதற்கு ஒரு இடம்தான் இது. சிந்தித்து பார்க்கிறான் ராமன், அவள் வந்து காம வயப்பட்ட சூழலில் சிந்திக்கிறான் சீதை. ஆனா இவன் அப்படி இல்லை. மானுட வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கம்பர் ராமனை கருவியாக பயன்படுத்திக் கொண்டு தமிழ் அறத்தை, தமிழ் காதலை நிலைநிறுத்துகிறார். நினைச்சு பார்த்தா, நாம் பார்த்த அந்த பெண் ஒரு திருமணம் ஆனவளாக இருந்திருந்தால் அவன் கேள்வி அதான் சார். நாம் பார்த்த ஒரு பெண் திருமணம் ஆனவளாக இருந்திருந்தால் நாம் பார்த்தது குற்றம்தானே. இந்த இடம்தான் நாம் ரொம்ப நிதானித்து நின்று சிந்திக்க வேண்டிய இடம். நாம் பார்த்த ஒரு பெண் திருமணம் ஆனவளாக இருந்திருந்தால் நம் நெஞ்சத்தை அவள் மீது பறிகொடுத்தது என்பது பிறன்மனை விழைந்ததற்கு சமமாக ஆகிவிடும். கருத்து ராமாயணத்தினுடைய ஆன்மா பிறன்மனை விழைந்த சூழலையே வட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறது நன்றாக தெரியும். வாலி சூர்பனகு இவர்கள்லாம் பிறன்மனை விழைகின்ற சூழ்நிலையாக இருக்கின்ற பொழுது கதாநாயகனுக்கே அப்படிப்பட்ட ஒரு காயப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு மறு உண்டு ராவணனுக்கு. எனவே இங்கே ராமரை வைத்து கம்பர் பிரான் அவதாரத்தினுடைய சூழ்நிலையோடு நினைக்கின்ற பொழுது மற்ற எந்த அவதாரத்துக்கும் இல்லாத சிறப்பு, 10 அவதாரம் திருமால் எடுத்தார், ஆனால் 10 மாண்புடைய அவதாரமாக இருந்தது ராம அவதாரம். அது மானுடத்தை வெல்லதாக இருந்த அவதாரம் என்பதனாலே நாம் பார்த்த அந்த பெண் திருமணம் ஆனவளாக இருந்திருந்தால் பார்த்தது குற்றந்தானே என்று நினைக்கிறோம். இந்த சிந்தனை யாருக்கு வர முடியும்? அப்படி சிந்திக்க வைக்கிறார் இளங்குடைய கம்பர், சிந்திக்க வைக்கிறார் கம்பர். ஏன் சிந்திக்க வேண்டும்? பிறகு இந்த சிந்தனை தொடரவில்லை. அந்த சிந்தனை ஒரு எல்லையில் நிற்கிறார். அவன் நினைத்து பார்க்கிறான், நாம் வர்றோம், நாம் வந்த வழி எப்படி இது? ஏகு நல்வழி என் மனம். கம்பன் தமிழ், தமிழ் தான். ஏகு நல்வழி என் மனம், என்னுடைய மனம் எந்த காலத்திலும் நல்லதிலேயே போய்கொண்டிருந்தது. நன்றின்பால் உயிப்பது ஐயன் திருவள்ளுவர். ஏகு நல்வழி என் மனம், என் மனம் எப்பொழுதும் நல்லதிலேயே போய்கொண்டிருந்தது.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
என்ன பாடம்?
காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
உச்சி வேளை ராகம்.
மாலையில் பாடும் ராகம். குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இறக்கம் பற்றிய ராகம் என்னவோ? மகிழ்ச்சிக்குரிய ராகம். உச்சி வேளை ராகம். மாலையில் பாடும் ராகம். குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இறக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
பாதானி பமகம பாதானி தடா பமகரி கமகரி பமகனி நாமரி.
மகிழ்ச்சிக்குரிய ராகம். வாக்களை எட்ட பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்?
சங்கராபரணம்.
அகவர் பாட. தாழிசைக்கு
சுவாமி கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்.
மகரி